அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலகச் செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் மரிய மைக்கேல் மற்றும் அரவாடி இளம் பருதி. ஒரு கசப்பான மோதல் பிரச்சாரத்தை அடுத்து அமெரிக்க அதிபர் தேர்தலின் கடைசி பிரச்சார நாளில் டொனால்டு டிரம்பும் ஹிலரியும் தங்கள் பரப்புரையை தொடங்கியுள்ளனர். ஹிலாரி மிக்சிகனிலும் டிரம்ப் புளோரிடாவிலும் என ஒவ்வொருவரும் முக்கிய மாநிலங்களை இலக்கு வைத்து தங்கள் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளனர். குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளர் டிரம்ப் அமெரிக்காவின் தில்லுமுள்ளுமிக்க அமைப்பு தனக்கு எதிராக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை மீண்டும் தெரிவித்திருக்கிறார்.
Hillary Clinton is the most corrupt person ever to seek the
கடைசியாக ஆய்வு செய்யப்பட்ட மின்னஞ்சல் தொகுதியில் ஹிலரி குற்றம் புரிந்ததற்கான எந்த ஒரு சான்றுகளையும் காணவில்லை என்று ஞாயிறன்று அமெரிக்க மத்திய புலனாய்வுத்துறை அறிவித்த பிறகு அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார்.
ஏமனில் நடைபெற்று வரும் உள்நாட்டுப் போரில் 70,000 அதிகமானோர் கொல்லப்பட்டிருப்பதாக உலக சுகாதார நிறுவனத்தின் ஓர் ஆய்வு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு தொடக்கத்தில் ஆரம்பமான இந்த உள்நாட்டு மோதலில் மேலும 37,000 பேர் காயமடைந்துள்ளனர். ஏமனில் பாதிக்கும் மேற்பட்ட சுகாதார நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதாகவும் அல்லது வெறும் ஓரளவு செயல்பாட்டில் இருப்பதாகவும் உலக சுகாதார நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
வட ஈராக்கில் உள்ள குர்திஷ் படைகள் ஐஎஸ் தீவிரவாதிகள் வசமுள்ள நகரை நோக்கி முன்னேறி வருகின்றனர். மொசூல் நகரின் அருகே அமைந்துள்ள பஷிகா நகரின் வீதிகளில் சண்டை நடந்து வருகிறது. பீரங்கி தாக்குதலுடன் குர்திஷ் படையினரின் தாக்குதல் நடவடிக்கை தொடங்கியது. பின் அதனைத் தொடர்ந்து கவச வாகனங்களிலும் நடந்தும் படையினர் உள்ளே சென்றனர். எனினும் தீவிரவாதிகள் பதில் தாக்குதல் நடத்திய நிலையில் குறைந்தது 2 கார் வெடிகுண்டு தற்கொலை தாக்குதலை தொடுத்தனர்.
ஹாங்காங்கின் உள்ளூர் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹாங்காங் சுதந்திரத்திற்கு ஆதரவான 2 செயல்பாட்டாளர்கள் உறுப்பினர்களாக பதவி பிரமாணம் ஏற்பதில் சீனா தலையிட்டு அவர்களை தடை செய்திருக்கிறது. சர்வதேச சமூகம் இதனை ஏற்க வேண்டுமென சீனா கேட்டுக்கொண்டுள்ளது. சீனாவின் இந்த ஆணையை முழுமையாக நடைமுறைப்படுத்தப் போவதாக ஹாங்காங்கின் தலைமை செயலதிகாரி லியூங்சியுங் இங் தெரிவித்திருக்கிறார். இந்த 2 செயல்பாட்டாளர்களை தகுதி நீக்கம் செய்வது தொடர்பாக ஹாங்காங் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு வருவதற்கு முன்னர் சீனாவின் இந்த தலையீடு வந்திருக்கிறது. இந்த செயல்பாட்டாளர்கள் சுதந்திரத்திற்கு அழைப்பு விடுத்ததால் அவர்கள் எடுத்துக்கொண்ட முதல் பதவி பிரமாணம் செல்லாததாக்கப்பட்டது. ஹாங்காங்கில் உள்ள கருத்து சுதந்திரத்தையும் நீதி அமைப்பின் சுதந்திரத்தையும் சீனா குலைப்பதாக ஜனநாயக இயக்கம் நம்புகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அரசியல் கட்டுப்பாட்டை இறுக்கமாக்கும், இணைய சேவை வழங்குவோருக்கு புதிய கடும் விதிமுறைகளை விதிக்கும் என்று மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் கூறுகின்ற ஒரு இணைய பாதுகாப்பு சட்டத்தை சீனாவின் மக்கள் தேசிய பேரவை ஏற்றுக்கொண்டுள்ளது. அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் அமலாகும் இந்த சட்டம் தேசிய ஒற்றுமையும் பொருளாதார ஒழுங்கையும் சீர்குலைக்கிற அல்லது சோசியலிச அமைப்பை நீக்கிவிட காரணமாகும் தகவல்களை வெளியிடுவதை தடை செய்கிறது. தனிப்பட்ட விவரங்களையும் வர்த்தக தரவுகளையும் சேகரித்து வைப்பது மற்றும் பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு தொழில்நுட்ப ஆதரவளிப்பது ஆகியவனைகளையும் இணைய நிறுவனங்கள் செய்வதை இச்சட்டம் அவசியமாக்குகிறது.
யுக்ரைனின் அதிபர் பெட்ரோ போரோஷங்கோ மீதான ஊழல் குறித்து தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஒடேசா பகுதியின் ஆளுநர் பதவியிலிருந்து தான் ராஜினாமா செய்யப்போவதாக முன்னாள் ஜார்ஜிய அதிபர் மிகைல் ஷகாஷ்விலி தெரிவித்திருக்கிறார். ஒடிசாவில் உள்ள ஊழல் செய்யும் குடும்பங்களை தனிப்பட்ட முறையில் அதிபர் ஆதரித்து வருவதாக ஷகாஷ்விலி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் சில யுக்ரைனிய அரசியல்வாதிகளின் மிகப்பெரிய சொத்துக்கள் குறித்தும் அவர் விமர்சனம் செய்துள்ளார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
சிரியாவில் உள்ள ரக்கா நகரத்தில் ஐஎஸ் குழுவினரின் கோட்டையாக கருதப்படும் பகுதியின் வடக்கே ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கும் மேற்குலக ஆதரவு பெற்ற போராளிகளுக்கும் மோதல் நடந்து வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரக்கா நகரத்தை கைப்பற்றும் முயற்சியாக குர்திஷ் மற்றும் அரபு போராளிகள் ஒருங்கிணைந்து தாக்குதல் நடவடிக்கையின் தொடக்கம் குறித்து அறிவிக்கப்பட்டு அதற்கு ஒரு நாள் கழித்து இந்த மோதல் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
கடந்த வாரம் இந்தியாவின் பிரபல தொலைக்காட்சி நிறுவனமான என்டிடிவிக்கு மத்திய அரசு வரும் புதன்கிழமை அன்று விதித்திருந்த 24 மணி நேர ஒளிபரப்பு தடை உத்தரவை மத்திய அரசே இடைநிறுத்தி வைத்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் குறித்து என்டிடிவி வெளியிட்ட செய்தி இந்திய நாட்டின் தேசிய பாதுகாப்பை பாதிக்கும் வண்ணம் இருந்ததாக கூறி என்டிடிவி இந்திக்கு 24 மணி நேர ஒளிபரப்பு தடை உத்தரவை இந்திய அரசு பிறப்பித்திருந்தது. மத்திய அரசின் இந்த தண்டனை நடவடிக்கையை மற்ற செய்தி நிறுவனங்கள் வன்மையாக கண்டித்திருக்கின்றன.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.